நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 26 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வது குறித்த வழக்கு விசாரணையின் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள், தமிழகத்தில் குறைந்த விலையில் தரமான மருந்துகள் எனும் கொள்கையுடன் இன்று முதல் அம்மா மருந்தகங்கள் எனும் பெயரில் மருந்து கடைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பற்றி ஒரு பார்வை.
ஒரு பேஷண்ட் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு எங்க வந்தாங்கன்னா டாக்டர் என்ன மெடிசன் எழுதி இருக்காங்களோ அதே மெடிசன் சொல்லிட்டு தான் கேட்பாங்க. இப்ப அரசாங்கமே வந்து மெடிசன் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிட் பண்ணா அதே ஜெனரிக் மருந்துகள அந்த மாதிரி கம்பெனிலிருந்து வாங்கி எங்களாலேயே அதே விலைக்கு நிக்க இயலும்.
இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட கோபால் சுப்பிரமணியத்தின் பெயரை மத்திய அரசு நிராகரித்துள்ள தொடர்பில் உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணமணியின் பேட்டி.
கோபால் சுப்பிரமணியத்தை பொறுத்தவரைக்கும் இஸ் அ வெரி குட் லாயர். அவர் நார்மலா வந்து ரொம்ப இண்டிபெண்டன்டா இருக்கிற லாயர். அவர் ஆனா ரொம்ப கரேஜியஸ். அவர்கிட்ட நல்ல குவாலிட்டி தேவைப்பட்டது இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக வேண்டிய ஆளு அவர் நார்மலா.
ஆகியவையும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் எல் ஆர் ஜெகதீசன், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
இத்தாலிக்கும் உருகுவேவுக்கும் இடையில் நடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த கால்பந்தாட்ட போட்டியின் போது இத்தாலி நாட்டின் கால்பந்தாட்டக்காரர் ஒருவரின் காதை கடித்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான உருகுவே நாட்டு கால்பந்தாட்டக்காரர் லூயிஸ் வாரஸ் அடுத்த 9 சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த 4 மாதங்களுக்கு அவர் கால்பந்தாட்ட விளையாட்டில் எந்த விதத்திலும் தொடர்புபடக்கூடாது என்றும் ஃபிஃபா என்கிற சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்கள் செய்தியரங்கத்தில்.
சியராலியோன், லைபீரியா, கினி ஆகிய நாடுகளில் புதிதாக உருவெடுத்து பரவிவரும் மிக அபாயகரமான இபோலா என்ற உயிர்கொல்லி வைரஸை எதிர்த்து போராட மிக தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று WHO உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கிறது. நிபுணர்கள் இந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தும் கூட கடந்த 3 வாரங்களில் புதிய நோயாளிகளின் எண்ணிக்கையும் உயிரிழந்தோர் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்பட்டதாக WHO தெரிவித்திருக்கிறது. இதுவரை 399 பேர் எபோலாவுக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் 600 அதிகம் என்றும் கூறப்படுகிறது.
ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் இடையிலான எல்லைக்கோட்டுக்கு அருகே இருக்கும் சுனி ஆயுத குழுக்களின் நிலைகள் மீது சிரிய போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதாக ஈராக்கிய பிரதமர் நூரி அல்மலைக்கி தெரிவித்திருக்கிறார். இது இந்த குறிப்பிட்ட தாக்குதல்கள் சிரிய பகுதியில்தான் நடந்தன என்று அவர் BBCயிடம் தெரிவித்தார்.
Yes, Syrian jets did strike Al-Qaim area inside the Syrian side of the border. There was no coordination.
ஆனால் அல்குவைம் நகரில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த குறிப்பிட்ட தாக்குதல் ஈராக்கிய எல்லைக்குள்ளேயே நடந்ததாக ஈராக்கிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் முன்பு தெரிவித்திருந்தனர். இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதாக கிளர்ச்சி குழுவைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். இந்த தாக்குதல்களை தமது அரசாங்கம் கோரவில்லை என்று தெரிவித்திருக்கும் அல்மலைக்கி, ஐசிஸ் தீவிரவாதிகள் மீதான இத்தகைய தாக்குதல்களை தமது அரசு வரவேற்பதாகவும் கூறினார்.
ஈராக்கில் சூனி பிரிவு கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டிக்ரிக் நகருக்கு அருகில் ஈராக்கிய அரசாங்கத்தின் சிறப்பு படைகள் உலங்கு வானூர்திகளில் போய் இறங்கியிருப்பதாக ஈராக்கிலிருந்து வந்திருக்கும் செய்திகள் கூறுகின்றன. உலங்கு வானூர்திகள் போய் இறங்கியிருக்கும் பல்கலைக்கழக மைதானத்தைச் சுற்றி சண்டைகள் நடைபெற்று வருவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. டிக்ரிட்டுக்கு வடக்கே கேடிஷ் படைகளினால் 2 வாரங்களுக்கு முன்னர் கைப்பற்றப்பட்ட கேர்குக் நகருக்கு ஈராக்கின் கேடிஷ்டான் பிராந்தியத்தின் அதிபர் மசூத் பர்சானி பயணம் செய்திருக்கிறார்.
ஜோர்டன் தலைநகர் அம்மானில் 1998 ஆண்டு நடந்த தாக்குதல் தொடர்பான வழக்கில் கடும்போக்கு முஸ்லீம் மதபோதகர் அபு கட்டாடா மீதான பயங்கரவாத குற்றங்களின் கீழ் அவர் குற்றமற்றவர் என்று ஜோர்டானிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.
Alhamdulillah ana masrur awalan mush li barat sheikh faqat masrur li barat sheikh masrur aydan lianno al mahkama hafazat ala sum'at al
irumbu gundirkul amandirnda appu katada inda theerpai ketadum kannir vittu aludar 2000th aandin thuvakkathil theevravada thaakkudal nadatha avar dettamittar engra irandavathu kutrachaattu meedana mattoru valakkin theerpu varum varai avar thodarndum kaavalil veikkapattirpar appu katadavai britainil irundhu jordanukku naadu kadathuvada vendama endru thodarbana valakku visarane kadanda oru dasabda kaalamaga iluburiyaga needithu kadanda july மாதம்தான் அவர் ஜோர்டானுக்கு அனுப்பப்படலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து நீண்ட நெடுநாட்களாக நிலுவையில் இருந்த இந்த 2 வழக்குகளும் தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கின்றன.
உக்ரைன் நாட்டின் கிழக்கே ரஷ்ய ஆதரவு பிரிவினவாதிகள் தம்மிடமுள்ள ஆயுதங்களை அகற்றுவதில் ரஷ்யா உதவும் என்பதை ரஷ்யா நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்க இன்னும் ஒரு சில மணி நேரங்களால் எஞ்சியிருக்கின்றன என்று அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜோன் கெரி எச்சரித்திருக்கிறார். மாஸ்கோவின் மீது ஏற்றுமதி தடைகள் பட்டியல் ஒன்று அமெரிக்காவுடன் தயாராகிருக்கிறது என்றும், நாளை வெள்ளிக்கிழமை நடக்கவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய மேல்நிலை மாநாட்டில் இதேபோன்ற நடவடிக்கைகளை ஐரோப்பிய தலைவர்கள் மேற்கொள்ளக்கூடும் என்றும் பாரிஸில் நிறுவனங்கள் மத்தியில் கேரி கூறியிருக்கிறார்.
செய்தியரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வது குறித்து அரசியல் சாசன அமர்வின் விசாரணைகளுக்கான தேதிகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வது குறித்தான வழக்கை இந்திய உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு வருகின்ற ஜூலை மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்கும் என்று அப்போது இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் தலைமையிலான அமர்வு கூறியது. இதைத் தொடர்ந்து இன்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட தகவலின்படி இந்த வழக்கு மீதான விசாரணை வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் தொடங்கும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவரின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அன்று தீர்ப்பளித்திருந்தது. இதனையடுத்து இந்த மூவர் மற்றும் இதே வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நளினி உள்ளிட்ட வேறு நால்வரையும் உடனடியாக விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்தது. இந்த முடிவு பற்றி மத்திய அரசு 3 நாட்களுக்குள் முடிவு தெரிவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அப்போது கெடுவும் விதித்தது. இதனை எதிர்த்து மத்திய அரசு தொடுத்த மேல்முறையீட்டு மனுவில் மரண தண்டனையை குறைக்க மனு தொடுத்த தண்டனையை பெற்ற மூவரும் விடுதலை தொடர்பில் எந்தவிதமான கோரிக்கையையும் முன்வைக்காத போது எதன் அடிப்படையில் தமிழக அரசு அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்தது என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் மீதான தீர்ப்பில்தான் அப்போது இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்று கூறியது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழகத்தில் அம்மா மருந்தகங்கள் எனும் பெயரில் இன்று முதல் அரசு மருந்து கடைகளை நடத்தும் திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த முன்னெடுப்பு குறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா.
அம்மா மருந்தகங்கள் என்று கூட்டுறவுத்துறையின் சார்பில் நியாயமான விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்திடும் எனும் அறிவிப்புடன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று அம்மா மருந்தகங்களை தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக காஞ்சிபுரத்தின் நங்கநல்லூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் தலா ஒன்றும், சேலம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் தலா 2 என தமிழகத்தில் மொத்தம் 10 இடங்களில் அம்மா மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்த கட்டமாக மேலும் 90 இடங்களில் இந்த மருந்தகங்கள் தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. குறைந்த விலையில் மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகமெங்கும் 100 இடங்களில் அம்மா மருந்தகங்கள் துவங்கப்படும் என்று முன்னதாக தமிழக சட்டசபையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே 10 மருந்தகங்கள் இன்று முதல் தொடங்கப்பட்டன. குறைந்த விலையில் மக்களுக்கு பொருட்கள் கிடைக்க பசுமை பண்ணை காய்கறி அங்காடி, அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு உள்ளிட்ட திட்டங்களை அறிமுகப்படுத்திய அதிமுக தலைமையிலான அரசு தற்போது அம்மா மருந்தகங்களை தொடங்கியுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு உதவும் விதமாக இந்த திட்டங்கள் அமையும் என்று தமிழக அரசாங்கம் நம்புகிறது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா. தமிழக அரசின் இந்த முன்னெடுப்பு குறித்து தமிழ்நாடு மருந்து கடை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே.கே. செல்வன் அவர்களிடம் கருத்து கேட்டார் எல்.ஆர். ஜெகதீசன்.
அம்மா மருந்தகங்கள் அப்படின்னு சொல்லிங்க, தமிழ்நாடு அரசு வந்து மருந்தகங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க தொடங்கி மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும், விலை குறைந்த விலையில இருந்து தரமான மருந்துகள் கிடைக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு வரவேற்புடைய வேண்டிய விஷயம். எங்களுடைய மாநில சங்கங்கள் சார்பாக, எங்களுடைய அனைத்து மருந்தகங்கள் சங்க சார்பாக வந்து நாங்கள் அதை வந்து வரவேற்கிறோங்க.
அதனால் வந்து உங்களுடைய உங்களை போன்ற மருந்தகங்கள் பாதிக்கப்படும்னு நீங்க நினைக்கலையா?
அதனால எங்களுடைய மருந்தகங்களுக்கு கண்டிப்பா வந்து சிறிதளவு வந்து வியாபாரங்கள் வந்து குறையத்தான் செய்யும். அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. ஆனா வந்து ஒரு பொதுநலன் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கணும். நாங்க வந்து மருந்தகங்கள் நடத்துற அனைத்து உரிமையாளர்களுமே இது வந்து ஒரு லாபம் தரும் தொழிலாக மட்டும் செய்யல, ஒரு சேவையாகவும் கருவித்தான் வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு நாங்க வந்து இது சிறிதளவு ஒரு மிகச்சிறிதளவு பாதிப்பு வந்து எங்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஆனா இந்த மருந்தகங்கள் வந்து அவங்க வந்து ஜென்ரிக் மருந்துகள்ல வாங்கி ஒரு சிறிய லாபங்கள் அவங்க நிர்வாக செலவுகளை மட்டும் அவங்க செய்துக்கிட்டு அதை வந்து விலை குறைவாக ஏழை மக்களுக்கெல்லாம் செய்யறாங்க. இது வந்து நாங்க உண்மையாலுமே நல்லா வரவேற்கிறோம். இதனால எங்களுக்கு பெரிய பாதிப்பும் கிடையாதுங்க.
அதே சமயத்துல நீங்க அல்லது உங்களை போன்ற மருந்துகள் தமிழ்நாட்டுல மருந்து விலைய விக்கிறது வந்து ரொம்ப கூடுதலா லாபம் வச்சு விக்கிறீங்கன்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் என்ன?
இது நல்ல கேள்விங்க. இது வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் விஷயங்களை பத்தி. இதுல வந்து எப்படின்னா இந்த மருந்து விலைகளை வந்து டிபிசிஓ 2013 அப்படிங்கிற ஆர்டர் படி மத்திய அரசாங்கம் தான் வந்து இந்த மருந்துகளுக்கு அனைத்து மருந்துகளுக்குமே மத்திய அரசாங்கம் தான் வந்து NPC நேஷனல் பிரைஸ் பாலிசி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான் இருக்காங்க. அவங்களும் வந்து விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதாவது உற்பத்தி செலவு எவ்வளவு, இதுல மருந்து உற்பத்தியாளர்களுக்கு லாபம் எவ்வளவு வைக்கலாம், ரீட்டைலர்களுக்கு வந்து இதுல லாபங்கள் எவ்வளவு கொடுக்கலாம், ஹோல்சேலருக்கு லாபங்கள் எவ்வளவு கொடுக்கலாம், அந்த எக்ஸ்போர்ட் பிரேக்கேஜ் வரும்போது அந்த உற்பத்தி இழப்புக்குண்டான அந்த செலவுகளுக்கு வந்து எவ்வளவு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கறது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் கால்குலேட் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து பிரைஸ் ஃபிக்சிங் பண்றாங்க. இதுல வந்து மத்திய அரசு வந்து கடந்த 2013 அந்த பாலிசி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து புதுப்பிச்சு விலைகளை வந்து சர்க்கரை மருந்துகள், நோயாளிகளுக்கு உண்டான மருந்துகள் மற்றும் இதய நோயாளிகளுக்கு உண்டான மருந்துகள் வந்து விலைகள் வந்து பெருமளவுல வந்து குறைச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த விலை குறைப்பு வந்து ஒரு சரியான ஃபார்முலா படி கால்குலேஷன் எடுத்து அவங்க பண்ணல அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து லாப சதவீதங்கள் வந்து அந்த எல்எல்எம் மருந்துகள்ல 14% லாபம் ரீட்டைலர்களுக்கும் ஹோல்சேலர்களுக்கு 8% லாபங்கள் மட்டும்தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எல்எல்எம் இல்லாத பொருட்களுக்கு வந்து எங்களுக்கு 15% லாபமும் ரீட்டைலர்களுக்கு, ஹோல்சேலர்களுக்கு வந்து 10% லாபங்களும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து நாங்க வந்து நிறைய கடைகள்ல வந்து பொதுமக்களுக்கு இப்ப நிறைய மருந்து வால்யூம் இப்ப 1,000 ரூபாய், 2,000 ரூபாய், 5,000 ரூபாய் அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில கடைகள் வந்து தள்ளுபடிகளுக்கு கொடுத்து வந்து அந்த வியாபாரங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க லாபங்கள் அதிகமா வச்சு நாங்க பண்றோங்கிறது வந்து தவறான விஷயம். இது மத்திய அரசு தான் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த லாபங்கள் பூரா வந்து மருந்து கம்பெனிக்கு தான் போகுதோ இல்லையோ எங்களுக்கு வர்றதில்ல அப்படிங்கறத வந்து நாங்க இந்த இடத்துல வலுவாக பதிவு செய்ய விரும்புகிறோம் சார்.
அப்போ நீங்க விக்கிற விலைக்கும் இப்ப அம்மா மருந்தகங்கள் விக்க போற விலைக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் நினைக்கிறீங்க?
அம்மா மருந்தகத்துல வந்து சார் ஜென்ரிக் மருந்துகள் வந்து விற்கும் பொழுது இப்ப பாராசிட்டமால் எடுத்துட்டீங்கன்னா கால்போல் அப்படிங்கிற டேப்லெட் வந்து எங்ககிட்ட வந்து 10 ரூபாய் எம்ஆர்பி வருங்க. அம்மா மருந்தகத்துல வந்து அநேகமாக வந்து 3 ரூபாய் அல்லது 3-6 ரூபாய் அளவுக்குள்ள கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். நாங்க இன்னும் போய் வாங்கல, நாங்க இனிமேல் போய் பார்த்தா தான் தெரியுவாங்க. அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு 35-40% வந்து அவங்களுடைய அந்த ஜென்ரிக் மருந்துகளுடைய விலைகள் வந்து வரும். அதே நிலைக்கு வந்து எங்களுடைய மருந்துகள்லயும் வந்து ஜென்ரிக் மருந்துகளை வாங்கி எங்களால வந்து அது விற்க இயலும். ஆனா இவ்வளவு நாள் என்னன்னா ஒரு பேஷண்ட் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு எங்ககிட்ட வந்தாங்கன்னா டாக்டர் என்ன மெடிசன் எழுதி இருக்காங்களோ அதே மெடிசன் கொடுன்னு தான் கேட்பாங்க எங்க பேஷண்ட். நாங்க சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தால் அது வந்து குற்றம்னு சொல்லி அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து நாங்க மெடிசன் வந்து சப்ஸ்டியூட் பண்றதில்லை. இப்ப அரசாங்கமே வந்து மெடிசன் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கமும் பர்மிட் பண்ணா அதே ஜென்ரிக் மருந்துகளை அந்த மாதிரி கம்பெனில இருந்து வாங்கி எங்களாலேயே அதே விலைக்கு விற்க இயலும்னு வந்து நாங்க நம்புகிறோம் சார்.
தமிழ்நாடு மருந்தக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே கே செல்வன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமிக்கப்பட முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியத்தின் பெயர் உட்பட 4 பேரின் பெயர்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான குழு ஒன்று பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் மத்திய அரசு அதில் 3 பெயர்களுக்கு ஒப்புதல் அளித்து கோபால் சுப்பிரமணியம் அவர்களின் பெயரை மட்டும் நிராகரித்துள்ளது. இதையடுத்து அவர் அந்த பட்டியலிலிருந்து தனது பெயரை நீக்கிவிடுமாறு தானாக முன்வந்து தலைமை நீதிபதிக்கு எழுதியுள்ளதாக அவர் இந்திய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த சர்ச்சை குறித்து இந்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எம் என் கிருஷ்ணமணி அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
இது கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு 1-2 names வந்து வேண்டாம்னு சொல்றதுக்கு சரியான காரணம் இருக்கணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிச்சானா சுப்ரீம் கோர்ட் அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு மறுபடியும் அதே நேம ரெக்கமெண்ட் பண்ணா. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கோபால் சுப்ரமணியத்தோட நேம திருப்பியும் சுப்ரீம் கோர்ட் கலேஜியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்ததுனாக்கா அப்பாயிண்ட் பண்ணி தான் தீரணும். ஆனா கவர்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல வேண்டாம் சொல்றதுக்கு என்ன ஐபி ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப லாங் ரிப்போர்ட், கோபால் சுப்பிரமணியத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அது மேஜரா சொன்னது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அப்பியர் ஆகிற போது கொஞ்சம் வெஹிமெண்டா ஆர்கியூ பண்ணி எல்லாம் பண்ணாரு. தே தாட் தட் ஹி வாஸ் டூயிங் சம்திங் அவுட் ஆஃப் தி வே. அதனால அவங்க வந்து அந்த நேம் மட்டும் டிராப் பண்ண சொன்னாங்க 4 நேம்ல. அது சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிடுச்சு.
இப்ப இன்டெலிஜென்ஸ் பியூரோ சொல்லியிருக்கிறதாக சொல்லப்படுகின்ற அந்த ரிப்போர்ட்ல வந்து கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக சில வழக்கில் வாதாடியதாக இன்டெலிஜென்ஸ் பியூரோ சொன்னதா தகவல் இருக்கு, நீங்க சொல்றீங்க, அது என்ன வழக்கு, என்ன பின்புலம் அதுக்கு?
அதெல்லாம் இந்த ஃபால்ஸ் என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர் கேசஸ் எல்லாம் இல்ல, அந்த கேசஸ் ஆக்சுவலி அதுலாம் மோடி மேல தப்பு இல்ல அப்படின்னு வந்துருக்கு. அல்டிமேட்லி இப்ப அது வந்து ரெகிமெண்டா அறிக்கை பண்ணிருக்காரு. அது கவர்மெண்ட் லாயர் வந்து அறிக்கை பண்ணலாம், ஆனா கொஞ்சம் ரெகிமெண்டா அறிக்கை பண்ற போது அது தப்பா எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த கவர்மெண்ட். ஆனா கோபால் சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி குட் லாயர். அவர் நார்மலா வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருக்கிற லாயர் அவர், ஆனா ரொம்ப கரேஜியஸ். அவர்கிட்ட நல்ல குவாலிட்டி தேவைப்பட்டது இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக வேண்டிய ஆளு அவரு நார்மலா. ஆனா அதே சமயத்துல கவர்மெண்ட்டுக்கும்
ஒரு வழக்கறிஞர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்குல இருக்கக்கூடிய தகவல்களை வைத்துக் கொண்டு கடுமையாக வாதாடுகிறார் அப்படின்னா, அது அரசாங்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு எதிராக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அப்படி ஆர்கியூ பண்ணும்பொழுது, அந்த மாதிரியான வழக்குகள் அல்லது அவருடைய வாத திறமைகளை வைத்துக் கொண்டு அவரை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக நியமிக்கின்ற வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அரசாங்கம் நிராகரிக்குங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லைங்கிற விமர்சனங்கள் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க?
அது ஆரோக்கியமானது இல்ல நார்மலா. ஆனா இவரோட கேஸ்ல கவர்மெண்டோட பர்செப்ஷன், இவர் வந்து கொஞ்சம் ஓவரா ப்ரோ காங்கிரஸா பிஹேவ் பண்ணார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
அப்படியான ஒரு நினைப்புகளை மட்டும் வைத்துக் கொண்டு முழுமையான நியாயப்படுத்த முடியாது இல்லையா? ஒரு நிராகரிப்புக்கான நியாயம்
ஆனா நிறைய ரெப்ரஸன்டேஷன் இருந்தது கவர்மெண்ட்டுக்கு இவருக்கு அகேன்ஸ்டா, லாயர் சைட்ல இருந்தும் மத்த சைட்ல இருந்தும் இந்த மாதிரி இவர் வந்து அவுட் ஆஃப் த வே வந்து ஆர்கியூ பண்ணிருக்காரு. ப்ரோ காங்கிரஸ் மேன், இவர் காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப க்ளோஸ் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிருக்காங்க. அதனால இவர் வந்து இண்டிபெண்டன்ட் இல்ல அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மொத்தத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் அ வெரி குட் லாயர், ரொம்ப இண்டிபெண்டன்ட் டைப், ரொம்ப இன்டெலிஜென்ட். இவர் வந்திருந்தா கண்ட்ரிக்கே ஒரு வரப்பிரசாதமா இருந்திருக்கும்.
தேர்தலில் ஓட்டு போடும் பொழுதே வந்து யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அந்த சமயத்திலேயே விருப்பு வெறுப்புகள் தெரிஞ்சிருது. அப்ப தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் வந்து உயர் பதவிக்கான நியமனம்
வேற ஒண்ணு வேற இருக்கு. இப்ப லாயர்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா அப்பாயிண்ட் பண்றதை பத்தி ரொம்ப நாளா இந்த பேச்சு இருந்தது. எங்கிட்டையும் கேட்டாங்க, நான் பிரசிடண்டா இருக்கிற போது நான் நிறைய பேர் டிக்கெட் பார்த்தேன், யாரும் ஒத்துக்கிறதா இல்ல, இன்க்ளூடிங் கோபால் சுப்பிரமணியம். இவரும் நான் மாட்டேன், நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக மாட்டேன்னு சொன்னாரு எங்கிட்ட. அதுக்கப்புறம் நான் அதை ரிப்போர்ட் பண்ணேன் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு, இவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் இவர காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து போற சமயத்துல இவரையும் ரோஹிண்டன் நரிமணி அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு, அதனால பிஜேபிக்கு ஒரு சஸ்பிஷன் வந்துருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இது வழக்கம், ஜுடிஷியரிய பேக் பண்றது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தனக்கு பிடிச்சவங்களை வைக்கிறது, பிடிக்காதவங்களை வேண்டாங்கிறது எல்லாம். இது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு, காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபி மேல இருந்தாலும். ஆனா இதுல வந்து பர்செப்ஷன் என்னன்னா, இ வாஸ் வெரி க்ளோஸ் டு காங்கிரஸ். நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேல இந்த பிரச்சனை பத்தி யாரும் திங்க் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை விட வர்ஸ்ட் சிச்சுவேஷன் எல்லாம் பாத்துருக்கோம், நிறைய கரப்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, அவங்களை ரிமூவ் பண்ணவே இல்லை நம்ம.
இந்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எம் என் கிருஷ்ணமணி. இந்திய தலைநகர் புதுடில்லியில் தானியங்கி இயந்திரங்கள் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் ஒன்று அறிமுகமாகியுள்ளது. இது குறித்து ஒரு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் ஜெயக்குமார்.
குடிநீர் பிரச்சனையை சமாளிக்க அரசுகள் டேங்கர்களில் தண்ணீர் விநியோகம் செய்வது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். ஆனால் புதிய ஒரு முன்முயற்சியாக வங்கிகளின் ஏடிஎம்களில் ஸ்மார்ட் கார்டுகள் பயன்படுத்தி பணம் எடுப்பதைப் போல தண்ணீர் பூத்களில் ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்தி தண்ணீர் பெறும் முயற்சியை டில்லி நிர்வாகம் டில்லியின் சில பகுதிகளில் மேற்கொண்டுள்ளது. தலைநகரான டில்லியின் புறநகர் பகுதிகளில் வாழும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது அரசாங்கத்துக்கு சவாலாகவே உருவாகியுள்ளது. குறிப்பாக கோடை காலங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவது மிகப்பெரிய சவாலாகவே கருதப்படுகிறது. பொதுவாக புறநகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மறுகுடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நிறைவடையாமல் உள்ளதால் இப்பகுதிகளில் காலையும் மாலையும் டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் நடைபெறுகிறது. சில சமயங்களில் பொதுமக்களுக்கு நீரின் தேவை அதிகப்படியாகும் போது அவற்றை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையாமல் போவதும் வழக்கமான ஒன்றுதான். இலவசமாக அரசு விநியோகம் செய்யும் குடிநீரை தவிர பணம் செலுத்தி தனியாரிடம் தேவையான நீரை பெறுவதும் இப்பகுதி மக்களுக்கு சிரமமானது என்கிறார் அப்பகுதி வாசி ஒருவர்.
டேங்கர் லாரிகளில் வழங்கப்படும் தண்ணீருக்காக நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது. முந்தி செல்பவர்கள் பின் நிற்பவர்களுக்கு நீரை பெறுவதற்கு வாய்ப்பு அளிப்பதில்லை. ஒரு வாளி தண்ணீரை பெறுவதற்கு கூட தினந்தினம் சண்டை போடும் அவலம்தான் நிலவுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தினசரி தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை
என்றார் சவுதா கெவ்டா என்கிற மறுகுடியிருப்பு பகுதி வாசியான ராணி. இந்நிலையில் டில்லியின் புறநகர் பகுதியான சவுதா கெவ்டா என்கிற அந்த மறுகுடியிருப்பில் இந்த 2014 வருடத்தின் துவக்கத்தில் ஒரு தனியார் நீர் சுத்திகரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து குறைந்த விலையிலான குடிநீர் விநியோகம் செய்யும் முறையை சோதனை முயற்சியாக டில்லி அரசு துவக்கியது. இந்த திட்டத்தின்படி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்று அழைக்கப்படும் சிறப்பு வடிகட்டுதல் முறையை சூரிய சக்தியினால் இயக்கப்படும் கருவிகள் உதவியுடன் செயல்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அப்பகுதிகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் 1 லிட்டர் அளவிலான குடிநீரை 30 பைசா மட்டும் செலுத்தி பெற முடியும் என்றும் அறிவித்தது. ஏற்கனவே உள்ள பால் விநியோக முறைக்காக பயன்படுத்துவது போல் அமைக்கப்பட்டுள்ள இந்த குடிநீர் பூத்துகளில் மக்களுக்கு வழங்கப்படும் ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்தி எந்த நேரத்திலும் அவர்கள் சுத்தமான குடிநீரை பெற முடியும். டெல்லி அரசாங்கத்தின் முயற்சியால் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் எங்களுக்கு குறைந்த விலையில் சுத்தமான குடிநீரை பெறுவது சாத்தியமாகியுள்ளது. முன்பு தரமில்லாத டேங்கர் லாரிகளில் வழங்கப்படும் நீரை மட்டுமே பெற்று வந்தோம். ஆனால் இப்போதெல்லாம் சராசரியாக 1 நாளைக்கு 20 லிட்டர் அளவிலான சுத்திகரிக்கப்பட்ட தரமான குடிநீரை நாங்கள் எளிதில் பெற்று வருகிறோம் என்றார் சவுதா கெவ்டா என்கிற மறுகுடியிருப்பு பகுதி வாசியான துலிச்சந்த் பர்வா. எனினும் இந்த திட்டத்தின் மூலம் குடிநீர் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்றும் ஒரு சில பொதுமக்கள் கூறுகின்றனர்.
என் பேர் மீனா, 25 வருஷமா இருக்கிறேன். தண்ணி வந்து கஷ்டமாக இருக்குது, தண்ணி நோவுலாம் வருது. இப்போ தண்ணிக்கு வந்து வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. தண்ணி எப்படி வருது, குடி தண்ணி கிடைக்க மாட்டு வந்து இந்த தண்ணி உப்பு தண்ணி கிடைக்குது.
இப்போ கவர்மெண்ட்ல வந்து இந்த வாட்டர் ஏடி மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சிருக்காங்களா, தானியங்கி மூலமா வர மிஷின் வச்சிருக்காங்களா, அது மூலமா வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறது?
அது நல்ல இல்லை, தண்ணி அது குடிக்கிறதுக்கு நல்ல இல்லை
என்றார். 25 ஆண்டுகளாக சவுதா கெவ்டா என்கிற மறுகுடியிருப்பு பகுதியில் வாழும் தமிழரான மீனா. சென்ற வாரம் டில்லி அரசாங்கத்தின் செய்தி வெளியீட்டு ஒன்றில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் மேலும் 500 தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரங்களை பல்வேறு இடங்களில் பொருத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. டில்லியில் குடிநீர் பற்றாக்குறை இல்லை என்று மறுக்கும் டில்லி குடிநீர் வாரியம் மக்களுக்கான கூடுதல் வசதியாகவே இந்த திட்டம் முறைப்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. இலங்கையில் இனங்களுக்கு இடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் பல் துறையினர் பங்கு பெற்ற ஒரு கூட்டம் இன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளது. இது குறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
இனங்களுக்கிடையிலான ஒத்துமையை வலியுறுத்தும் கூட்டம் ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. மனித உணர்வுகளை காக்கும் அமைப்பினால் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தின் போது உரையாற்றிய பல்கலைக்கழக ஆசிரியர்களின் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சந்திரகுப்த தேனுவர, யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டு வரும் கருத்து அலுத்கம வேறுவல பகுதிகளில் ஏற்பட்ட மோதல்களின் மூலம் பொய்யாகியுள்ளதாக தெரிவித்தார்.
யுத்தே வெனுவட்ட சுத்தய பட்டங்காரம் திபுணம் சுத்தய தேகாரைகிட்ட பட்டங்காத்தம்.
30 வருட காலமாக நடைபெற்ற யுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆயினும் அலுத்கம வேறுவல பகுதிகளில் அண்மையில் மோதல் ஏற்பட்டது. இதன் மூலம் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டு வரும் கருத்து சிதறடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த டாக்டர் சந்திரகுப்த தேனுவர, நாட்டில் மீண்டும் யுத்த சூழ்நிலையொன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில் சார்பில் உரையாற்றினார் டாக்டர் முகமது தாலன்.
மேக முஸ்லிம் விரோதி வியாபாரியாக் பமனாக் நோவை மே பிடிபச செங்கவிச்சி மேரட்டே வெடக்கர்ன ஜனதாவகே அரகலே பராஜியட்ட பத்கிரீமே அரமுனு ஏதுல அந்தர்கத வேலாத்தி வேணும்.
போராட்டங்களில் ஈடுபட்ட தொழிலாளர் வர்க்கம் அண்மையில் பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டதாக தெரிவித்த அவர், இதனை முறையடிப்பதற்காகவே அரசாங்கம் இனவாதத்தை தூண்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இனவாத உணர்வுகளை தோக்கடிப்பதற்கு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், பொய் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். பிரபல சிங்கள எழுத்தாளர் காமினி வியான்கொட கருத்துக்களை தெரிவித்த போது,
முகாக்து அத பொது பலசேனாவின் ஏ ராஜ்ய அனுகிரகாய இவாத் கரகணியும்
பொதுபல சேனா அமைப்புக்கு அரசாங்கத்தின் அனுசரணை கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இதனை நிறுத்துவதன் மூலம் நாட்டில் மீண்டும் சமாதானத்தை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். அலுத்கம வேறுவல மோதல்கள் சம்பந்தமாக உண்மையான செய்திகளை பிரசுரிக்க இலங்கையில் செயற்படும் தேசிய ஊடகங்கள் தவறியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், அரசாங்கத்தின் அழுத்தங்கள் காரணமாகவே இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அரசாங்க தாதியர்களின் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னப்ரிய, போலீசாரின் உதாசீனத்தன்மை காரணமாகவே அலுத்கம வேறுவல ஆகிய பகுதிகளில் மோதல்கள் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த மோதல்களின் பின்னணியில் அரசாங்கம் தான் இருக்கின்றது என்ற சந்தேகம் தற்போது மக்களுக்குள் ஏற்பட்டுள்ளது. இந்த சந்தேகத்தை தள்ளுபடி செய்ய வேண்டுமானால் சுயாதீன விசாரணையொன்றை நடத்தி அரசாங்கம் தான் நிரபராதி என்பதை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அரசாங்க தாதியர்களின் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னப்ரிய.
கொழும்பிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தோலை வெள்ளையாக்கும் என்று கூறி ஒரு கூறும் ஒரு சோப்பின் விளம்பரம் பாகிஸ்தானில் பெரும் விவாதத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பிபிசியின் உருது சேவையின் நோஷின் அப்பாஸின் செய்திக்குறிப்பு, தமிழில் சீவகன்.
தோலை வெண்மையாக்கும் ஒரு சோப்பின் விளம்பரம் பாகிஸ்தானில் எவ்வளவு பேருக்கு வெள்ளையாகும் ஆசை இருக்கின்றது என்ற பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. வெள்ளைத்தோல் இருந்தால்தான் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வகையிலும் வாழ்க்கையில் வெற்றியீட்ட முடியும் என்ற கருத்து நியாயமற்ற வகையில் பாகிஸ்தானில் பிரபலப்படுத்தப்படுவதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். அப்படியான விளம்பரங்கள் குறித்து விமர்சனங்கள் எழுந்தாலும் தோலை வெண்மையாக்கும் பொருட்களுக்கும் அதற்கான சிகிச்சைகளுக்கும் அண்மை காலங்களில் பாகிஸ்தானில் மவுசு அதிகரித்து வருவதாக அழகு சாதன பொருட்களை சில்லறையாக விற்பவர்களும் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்களும் கூறுகின்றார்கள். இந்த விளம்பரத்தில் வருகின்ற பெண்கள் சோகத்தில் தோல்வியில் இருப்பவர்களாக வாழ்வை இழந்தவர்களாக காண்பிக்கப்படுகின்றார்கள். ஆனால் வெண்மையான தோலுக்கு தான் உறுதி என்று பாகிஸ்தானின் பிரபலமான சுபைதா உறுதி கூறுவதால் அவையெல்லாம் அனைத்து பாகிஸ்தானியரையும் வெள்ளையாக்குவோம் என்று தோலை வெள்ளையாக்குகின்ற சோப்புக்கான விளம்பரம் பிரகடனம் செய்கின்றது. வெள்ளையாக்கும் பொருட்களுக்கான விளம்பரம் வருவது பாகிஸ்தானில் இது முதற் தடவையல்ல. ஆனால் இப்பொழுதுதான் அதனை கடுமையாக சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய வழிகளிலும் விமர்சிக்க தொடங்கி
இருக்கின்றார்கள்.
முகத்தில் கரும் புள்ளிகள் இல்லாமல் இருந்தால்தான் தாம் சமூகத்தில் ஏற்கப்படுவோம் என்று பாகிஸ்தான் பெண்களை நம்ப செய்திருக்கிறார்கள். இது போன்ற மனப்பான்மையை வளர்க்கும் பல விளம்பரங்கள் வருகின்றன. அவற்றை பெண்கள் அப்படியே பின்பற்றுகிறார்கள்.
வெள்ளையாக்கும் மற்றும் ப்ளீச் பண்ணும் கிரீம்கள் பெண்களிடையே மாத்திரமன்றி ஆண்கள் மத்தியிலும் நல்ல பிரபல்யம். ஆனால் ஆண்களை விட வெள்ளைத்தோலுடன் இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் பெண்களுக்கு தான் அதிகம்.
ஒரு பெண் வெள்ளையாக இல்லாவிட்டால் அவளுக்கு திருமணமாகும் வாய்ப்பு கடினமாகிவிடும். அதனால் தான் நான் இங்கு வெள்ளையாகுவதற்கான சிகிச்சை பெறுகிறேன்.
இங்கு வருகின்ற பெண்களின் எண்ணிக்கையை வைத்தே பாகிஸ்தானின் வெண்மையான தோல் எவ்வளவு அவசியமாகி போனது என்பதை நீங்கள் கூறிவிட முடியும். இதன் காரணமாக இந்த மாதிரியான சலூன்களுக்கு மாத்திரமல்லாமல் சருமத்தை வெள்ளையாக்கும் பொருட்களை விற்கும் கடைகளுக்கும் நல்ல மவுசு அதிகரித்திருக்கின்றது. தற்பொழுது சருமத்தை வெண்மையாக்குவதற்கான சுமார் 50 பொருட்கள் பாகிஸ்தானில் விற்கப்படுகின்றன. சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்களை மிகவும் அதிகமாக விரும்புகிறார்கள். அவற்றுக்கான தேவை கடந்த 20 வருடங்களில் வானளவு உயர்ந்துவிட்டது. மலிவானவை முதல் பெரும் விலை உடையவை வரை அவை கிடைக்கின்றன. அதனால் நல்ல பிசினஸ் எங்களுக்கு என்றார் ஒரு கடைக்காரர். விமர்சனங்களுக்கு மத்தியிலும் சாதாரண மக்கள் மத்தியில் வெண்மையாக்கும் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக வெண்மை தரும் சோப் விளம்பரதாரர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இது மனதை புண்படுத்தலாம் என்று வந்த எதிர்ப்பை அடுத்து பாகிஸ்தானில் எல்லோரும் வெள்ளையாகலாம் என்ற வார்த்தை மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மனப்பான்மையை மாற்ற என்ன வழி என்றுதான் செயற்பாட்டாளர்கள் யோசித்து வருகிறார்கள்.
பிபிசியின் உருது சேவையின் நோஷின் அபாஸின் செய்தி குறிப்பாது. அடுத்த ஒரு விளையாட்டுச் செய்தி. உருகுவே நாட்டு கால்பந்து அணியின் வீரர் லூயிஸ் சுவாரஸுக்கு 9 சர்வதேச போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இத்தாலி அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு போட்டியில் அவர் அந்நாட்டின் ஜார்ஜியோ சிலினியை தோள்பட்டையில் கடித்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளானார். அதை அடுத்து நடைபெற்ற விசாரணையில் அவர் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர 4 மாதங்களுக்கு கால்பந்து விளையாட்டுடன் எந்த வகையிலும் அவர் தொடர்பு படக்கூடாது என்றும் சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபா அறிவித்துள்ளது. அவர் மீதான தடை இந்த மாதம் 28 தேதி, அதாவது நாளை மறுதினம், கொலம்பியா அணிக்கு எதிராக உருகுவே ஆடவுள்ள போட்டிகளிலிருந்து தொடங்கும் எனவும் ஃபீஃபா விசாரணைக்கு பிறகு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. அவர் மீதான தடை காலத்தில் அவர் எந்த விளையாட்டு அரங்கத்துக்குள்ளும் பிரவேசிக்கக்கூடாது என்றும் ஃபீஃபா அறிவித்துள்ளது. தடைகளை தவிர அவருக்கு 1,00,000 ஸ்விஸ் பிரான்ஸ் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. பல மில்லியன் மக்கள் போட்டியை நேரில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது லூயிஸ் சுவாரஸ் இவ்வகையில் நடந்து கொண்டது எந்த வகையிலும் பொறுத்துக்கொள்ள முடியாது, சர்வதேச கால்பந்து சங்கத்தின் விதிமுறைகளுக்கு முரணானது என்றும் ஃபீஃபா தனது விசாரணை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதையடுத்து நாளை மறுதினம் நடைபெறவுள்ள போட்டியில் லூயிஸ் சுவாரஸ் பங்கேற்க முடியாது என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது. இதனிடையே நடைபெற்று வரும் உலகக்கோப்பை போட்டிகளில் குழு நிலை ஆட்டங்களில் இன்று கடைசி ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. போர்ச்சுகல் கானா அணிக்கு இடையேயான ஆட்டம், அமெரிக்கா ஜெர்மனி அணிகளுக்கிடையேயான ஆட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. அல்ஜீரியா ரஷ்யா அணிகளுக்கிடையேயான ஆட்டமும் தென்கொரியா பெல்ஜியம் அணிகளுக்கிடையே ஆட்டமும் இன்று இரவு லண்டன் நேரம் 9 மணிக்கு நடைபெறும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.